எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பழுவேட்டரையர் ஹரிகரன். இன்று இந்த வாரம் வந்து இனப்படுகொலை, தமிழினப்படுகொலையை நினைவு கூறும் ஒரு வாரமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் எங்களுக்கு சில விஷயங்கள் அறிந்திருக்க வேண்டிய தேவை இருக்கு. தமிழர்களாகிய நாங்கள் வந்து ஒரு இனப்படுகொலையை சந்தித்திருக்கிறோம், சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்ற அடிப்படையில் அதை உலகுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் எங்களுக்கு முதலில் ஒரு தெளிவிருக்க வேண்டும். இனப்படுகொலை எந்த விதத்தில் நடந்திருக்கு, அது எவ்வளவு ஆழமாக நடந்திருக்கிறது என்ற அந்த தெளிவு இருக்க வேண்டும். அதன் வரலாறு பற்றிய புரிதல் இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அப்படித்தான் நாங்களால அதை பிறருக்கும் எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கும். இப்ப இந்த வாரம் முழுவதும் நாங்கள் செய்ய இருக்கும் நிகழ்வுகளானது சில சில டாபிக்ஸ் எடுத்து அதுல கொஞ்சம் ஆழமாக போய் தெளிவாக அதை எடுத்துரைக்கத்தான் நாங்கள் முயற்சிக்க போகிறோம். அப்ப நாங்கள் கூடுதலா கூட அலட்டாம நான் நேரடியாவே இன்றைய டாபிக்குள்ள வாரன். மகாவம்ச பித்தலாட்டம். மகாவம்சத்தை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சிங்கள ஆக்கல் என்ற ஒரு வேத நூலாக மகாவம்சத்தை கூட நாங்க அப்படி வேத நூலாக கூட எடுக்கலாம். அந்த மகாவம்சத்துல இருந்துதான் சிங்கள மக்கள் என்ற அந்த அரசியல் நியாயங்கள் கற்பிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில இருந்துதான் சிங்கள ஆக்கள் பிஹேவ் பண்ணி கொண்டே இருக்கிறீங்க. பொலிட்டிக்கல் பிஹேவியரை, பொலிட்டிக்கல் கேரக்டரை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் மகாவம்சத்துல இருந்துதான் அதை நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். அப்ப அதை பற்றிய ஒரு ஸ்க்ரூட்டினைசிங் இல்லைன்னா ஒரு கிரிட்டிக்கல் வியூவை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறபடினால அதை பற்றியதாகத்தான் இன்றைய நிகழ்வு இருக்கும். அப்ப முதல்ல அதை பற்றிய ஒரு ஓவர்வியூ, மகாவம்சம் எப்படி இதுக்குள்ள வந்து ஃபிட் ஆகுது, அதை பற்றி நாங்கள் ஏன் அறிந்திருக்க வேண்டும் என்றதை பற்றிய ஒரு சின்ன விளக்கத்தை க்ளூ தோழர் வழங்குவார். க்ளூ தோழர்
அனைவருக்கும் வணக்கம். மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலைக்கு ஆளாக்கப்பட்ட எங்களுடைய இனத்தின் இனப்படுகொலை நாள் நிகழ்வில் இணைந்திருக்கின்றோம். முதலில் பௌத்த பேரினவாதத்தாலும் இந்த உலக வல்லரசுகளாலும் திட்டமிட்டு நடத்தப்பட்ட இந்த இனப்படுகொலையில் தங்கள் உயிர்களை இன்னுயிராக்கி எங்கள் உறவுகளை ஒரு கணம் நினைவு கூர்ந்து எனது பேச்சை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். வருடா வருடம் இந்த நிகழ்வை ஒவ்வொரு இளத்தமிழனும் மிகுந்த வழிகளோடே தான் நினைவு கூர்ந்து வருகின்றோம். இதை நாங்கள் வெறுமனே எங்களை நாங்களே பரிதாபத்துக்குரியவர்களாக காட்டிக்கொள்வதற்காக மட்டும் நாங்கள் இங்கே ஒன்று கூடவில்லை. எங்களுக்கு நிகழ்த்தப்பட்ட இந்த இனப்படுகொலை எப்படி திட்டமிட்டு நடத்தப்பட்டது என்ற வரலாற்றை நாங்கள் ஒவ்வொருத்தரும் தேடி படிக்க வேண்டிய தேவையும், எங்கள் அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்த வேண்டிய தேவையும் மிக அதிகமாக இருப்பதாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் உணர வேண்டும். அந்த வகையில் இன்று எடுக்கப்பட்டிருக்கும் இந்த பித்தலாட்ட மகாவம்சம் என்ற தலைப்பை ஒரு மிக முக்கியமானதொரு தலைப்பாக பார்க்கின்றேன். உண்மையிலேயே மகாவம்சம் என்பது ஒரு பித்தலாட்ட நூல் என்பதில் எங்களுக்கு எந்த ஐயமும் தேவையில்லை. இதை புகழ்பெற்ற வின்சென்ட் ஸ்மித், ஸ்கூல்ஸ் போன்ற பல வரலாற்று ஆசிரியர்களை வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஆனால் அதை விட முக்கியமான விடயம் என்னென்றா, எங்களோட இனப்படுகொலைக்கான தூவம் வந்து கிபி 5ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்டதாக கருதப்படும் இந்த சிங்கள பௌத்தர்களின் புனித நூலாக சொல்லப்படும் இந்த மகாவம்சம் என்ற நூலில் போடப்பட்டிருப்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சிங்கள ஆதிக்கவரியின் அத்திவாரமாயிருக்கின்ற இந்த நூல் தான் பௌத்த பேரினவாத அரசியல்வாதிகளையும் அவர்களை வழிநடத்துவதாக நடித்து உண்மையிலே அதிகாரத்தை தங்களுடன் தக்கவைத்துள்ள புத்த பிக்குகளையும் வழிநடத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் காலங்காலமாக வந்து சிங்களவரை தமிழர்களுக்கு எதிராக இனவாதிகளாக மாற்றுவதற்கு இந்நூல் எப்படி பயன்பட்டிருக்கிறது என்பதையும் மேலோட்டமாக சொல்லலாம் நினைக்கின்றேன். முதலில் இந்த பித்தலாட்ட நூல் பற்றி ஒரு அறிமுகமாக சொல்லணுமெண்டா, கிபி 5ஆம் நூற்றாண்டு வாக்கில் மகாநாம என்ற புத்த பிக்குவால் அரச ஆதரவோடு மகாவம்சம் என்ற நூல் எழுதப்பட்டது. அடிப்படையில் பக்தர்களுக்கு அமைதியையும் தெய்வீக பிரவசமும் ஊட்டுவதற்காக இந்த நூல் எழுதப்பட்டதாக அந்நூலின் துவக்கத்திலேயே சொல்லப்பட்டாலும், அதை எழுதிய மகாநாம தேரரே அவருக்கு முன்னர் திட்டப்பட்ட தீவ வம்சம் என்கின்ற வரலாற்று நூலை தழுவியே தான் எழுதினதாகவும் கூட அந்த மக்களின் வாய்மொழி வரலாற்றுகளை கேட்டுணர்ந்தே தான் எழுதியதாகவும் மகாவம்சத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அது என்னென்றால், கிமு 6ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரையிலான கிட்டத்தட்ட ஒரு 1100 ஆண்டுகள் வாய்மொழியாக பேசப்பட்டு வந்த தகவல்கள் என்கின்ற போது அந்த நூலின் நம்பகத்தன்மை மட்டும் எப்படி இருக்கும் என்றதை வந்து நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும் நினைக்கிறேன். வெறுமனே புனைவுகளாலும், உதாரணத்துக்கு இந்த சிங்கத்துக்கு பிறந்தவரையே சிங்களவர்கள் என்று விஞ்ஞானத்துக்கு சாத்தியப்படாத விடயங்களை உள்ளடக்கியதாகத்தான் இந்த நூலில் இருக்கின்றது. அடிப்படையில் சிங்கள குடியேற்றத்திற்கு முன்பு இலங்கையின் வடபகுதிகள் நாகர்களும் தெற்கே அசுரர்களும் யட்சகர்களும் வசித்து வந்ததாக குறிப்பிடப்படும் இந்த மகாவம்சம் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லுது. மூன்று முறை இலங்கைக்கு பயணம் செய்த புத்தர் வந்து முதல் முறை வரும்போது வந்து புத்த மதம் பரவுவதற்காக அங்கு வாழ்ந்த பாரம்பரிய குடிகளான யட்சகர்களின் மனதில் அச்சத்தை உருவாக்கி மத்திய மலைப்பகுதியில் உள்ள காடுகளுக்கு அவர்களை புத்தரே முன்னின்று வெளியேற்றினார் என்றும், இரண்டாம் முறை வந்தபோது நாகர்களை அடக்கினார் என்றும் கூறுகிறது. புத்தரின் தலைமையிலும் எலும்பும் புதைக்கப்பட்டு அங்கு மகியங்கனை தூபத்தை தமிழர்களுக்கு எதிராக போரில் ஈடுபட்டு துட்டகாமியை தான் இறுதியில் கட்டி முடித்தான் என்றும் கூறும் மகாவம்சம். ஆதிகுடிகளான தமிழர்களை புத்தரே முன்னின்று வெளியேற்றிய பின் துவக்கப்பட்ட மகியங்கனை தூபத்தை சிங்கள மாவீரன் துட்டகாமினி தமிழர்களுக்கு எதிராக போரின் போது கட்டி முடித்து அதனை முழுமையடை செய்தான் என்பதுதான் என்று சொல்றதன் மூலம் சிங்கள பேரினவாதத்தின் தோற்றுவாய் மகாவம்சத்தில் இருந்துதான் தொடங்குகிறது என்பதை நாங்கள் இங்கு அவதானிக்கலாம் நினைக்கிறேன். இதன் மூலம் தமிழர்களுக்கு எதிரான போர் என்பது ஒரு புனித போர் போலவும் அது பௌத்த சமய மேம்பாட்டுக்கு உதவுவது போலவும் அந்த நூல் தனது முதல் அத்தியாயத்திலேயே வந்து சிங்களவர்களுக்கு சொல்லி தமிழர் வெறுப்பை வந்து மதத்தின் பெயரால் விதைத்து வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சிங்களவர்களால் போற்றப்படுற அந்த தமிழ் மன்னன் எல்லாளனை வெற்றி கொண்டதாக சொல்லப்படுற அந்த துட்டகாமினி அவரை பற்றி வந்து இந்த நூலில் வந்து சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் வந்து தமிழர் வெறுப்புக்கு இன்னும் ஒரு சான்றாகவும் வந்து நாங்கள் அதை பார்க்கோம். அதாவது துட்டகாமினியின் தாய் தந்தைக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருந்த நேரத்தில் வந்து அந்த துட்டகாமினியின் தாய் கல்யாணி வந்து ஒரு நோய் வாயுற்றிருந்த ஒரு துறவியிடம் வந்து நீங்கள் எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும், அதன் பேரில் வந்து அவர் அந்த சற்று நேரத்திலே அவ கேட்டு சற்று நேரத்திலே வந்து உயிரை விட்டு அவட வயிற்றில் வந்து கருவா வளர்ந்தது என்றும், அந்த குழந்தை தான் துட்டகாமினி என்றும் இந்த மகாவம்சம் வந்து கூறுது. அப்போ இதில் இருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு தமிழனை வெற்றி கொள்ள பிறக்கும் சிங்களன் வந்து ஒரு தெய்வீக அம்சம் பெற்றவன் என்ற பரப்புரை வந்து சூசகமாக அந்த சிங்களவர்களுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த தாய்தான் வந்து இன்ற வரைக்கும் சிங்கள இனத்தின் ஒரு மகாதாயாகவும் கருதப்படுற ஒரு வழக்கமும் இருக்குது சிங்களவர்களிடம். அதுக்கும் காரணம் வந்து என்ன சொல்லப்படுதுண்டா, அந்த கல்யாணி என்ற அந்த அந்த துட்டகாமினியின் தாய் வந்து கருவுற்றிருந்த நேரத்தில் வந்து அவருக்கு இரண்டு விசித்திர ஆசைகள் இருந்ததாகவும், அதில் இரண்டாவது ஆசை என்ன என்று சொன்னால் தமிழ் மன்னன் எல்லாளனின் வீரர்கள் முதல் வீரனை வந்து கொன்று அந்த கத்திய கழிய நீரை வந்து வெட்டுண்ட அதே வீரனின் தலை மீது நின்று கொண்டே குடிக்க வேண்டும் என்று விரும்பினதாகவும், இன்றளவும் வந்து அந்த சிங்கள இனத்தின் மகாதாயாக கருதப்படுறதுக்கு இதுவும் ஒரு காரணம் என்றும் கூறப்பட்டிருக்கு. அவ தமிழனின் மரணமும் அந்த கொலையுண்டவனின் தலையை மிதிப்பதும் வந்து மகா பரவசம் தரும் செயல் என்ற விடயமும், தமிழர் படுகொலைகள் செய்யப்படும் போது தமிழருடைய பச்சை இரத்தத்தை குடித்து சிங்களவர் பரவச கூத்தாடினார்கள் என்ற வரலாற்று செய்திகளும் பரந்துபட இந்த மகாவம்சம் என்ற நூலில் வந்து பதிவாயிருக்கு. தமிழரின் மரணத்தை கூட மதிக்கக்கூடாது என்கின்ற கொலைவரியை இதன் மூலம் மகாவம்சம் காலங்காலமாக சிங்களவருக்கு உபதேசத்தை வந்திருக்கிறத வந்து எங்களுக்கு பார்க்கக்கூடியமாயிருக்கு. இதை நாங்கள் எங்களுக்கு நடந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்த்தப்பட்ட அந்த இனப்படுகொலையோடு நாங்கள் தொடர்புபடுத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இல்லை, தமிழர் வெறுப்புக்கு இன்னும் பல சான்று இந்த நூலில் இருக்குது. அந்த காமினிக்கு பிறகு வந்து அவனுடைய தம்பி தீசன் பிறந்ததாகவும், அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு 10-12 வயசு இருந்தபோது தகப்பன் வந்து நாங்கள் தமிழர்களோடு எந்த காலத்திலும் போரிட மாட்டோம் என்ற எண்ணத்தோடு இந்த உணவை வந்து சாப்பிடுங்கள் என்று கூறியபோது அவர்கள் இருவருமே உணவை வந்து நிராகரித்து உறங்க சென்றார்கள் என்றும் கூறியிருக்கிறது. அது தமிழர்களுக்கு எதிராக போராடுவது தான் மிக உன்னதமான நாட்டு பெற்று என்கின்ற மனப்பான்மை வந்து 2000 ஆண்டுகளுக்கு மேலாகவே அவர்கள் உண்ணும் உணவுடன் ஊட்டப்பட்டு வந்திருக்கிறது வந்து எங்களை இந்த சம்பவம் வந்து தெளிவாக விவரிக்குது. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அந்த காமினி வந்து கைகால்களை குறுக்கி கொண்டு உறங்கியதாகவும், ஏன் இப்படி உறங்குற என்று தாய் கேட்டபோது வந்து கங்கைக்கு அப்பால் தமிழர்கள் இருக்கிறார்கள், இந்த பக்கம் கோதசமுத்திரம் இருக்கிறது, எப்படி கைகால்களை நீட்டி உறங்க முடியும் என்று துட்டகாமினி சொன்னதாகவும் கூறப்பட்டிருக்கு. அப்போ இந்த விஷயத்தில் வந்து என்னென்னா, அந்த கங்கைக்கு அப்பால் வடக்கில் தமிழர்கள் வாழ்கிறார்கள், அவர்கள் அங்கு வாழ்ந்தால் வந்து சிங்களர்கள் வந்து கைகால்களை நீட்டி வசதியாக வந்து தூங்க இயலாது என்ற அந்த இனவரியை வந்து சாதுரியமாக அந்த மாவம்சத்தில் வந்து முன்மொழியப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த 32 மன்னர்களை, தமிழ் மன்னர்களை வந்து கொன்று இறுதியாக வந்து எல்லாள மன்னனையும் கொன்று இலங்கை ஆட்சி செஞ்சு கொண்டுட்டு இருந்த துட்டகாய்முனுக்கு வந்து இந்த போரில் வந்து லட்சக்கணக்கான உயிர்களை வந்து இழந்தது வந்து வருத்தமாக இருந்தது என்றும், அவனை சமாதானப்படுத்த அரகந்தர் அது பிக்குவது நம்பிக்கையவர்களும் தீயவர்களுமான இறந்தவர்கள் வந்து மிருகங்களை விட உயர்வாக மதிப்பிடப்படுவது இல்லை என்றும், புத்தரின் நெறிகளுக்கும் பல வகையிலும் புகழ் சேர்த்த நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை என்றும் வந்து சொல்லப்பட்டதாகவும், அவனை வந்து சமாதானம் செய்ததாகவும் வந்து சொல்லப்படுது. இது என்னென்றால், பௌத்த சமயத்தின் நம்பிக்கை வைக்காத தமிழர்கள் வந்து மனிதர் இல்லை என்றும், மனிதர்களை விட உயர்வானவர்கள் இல்லை என்றும், அவர்களை கொலை செய்தல் வந்து பாவம் இல்லை என்கின்ற தெளிவான செய்தியை வந்து மகாவம்சம் காலங்காலமாக வந்து போதிச்சு வந்திருக்கு. இப்படி சிங்கள பௌத்தர்களால் எமது வரலாற்றை திரித்து தமிழ் மக்களை புறமுக்கி புனைவுகளை தொகுத்து சிங்கள மக்களுக்கு தமிழர் வெறுப்பை மட்டுமே ஊட்டி வரும் ஆபத்தான சிங்கள பௌத்த ஆயுதம்தான் இந்த மகாவம்சம். அப்படிப்பட்ட இந்த நூல் வெறுமனே மகாநாம தேரர் எழுதியதோடு மட்டும் நிறுத்தப்படலை, எழுதப்படும் ஒரு நூலாகத்தான் இந்த மகாவம்சம் இருக்கு என்பதை வந்து நாங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். இறுதியாக 2010 வெளியிடப்பட்ட மகாவம்சம் தொகுதி 6 வந்து 1978 முதல் 2010 எங்களோட தமிழீழ விடுதலை போரின் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு மைந்த மீண்டும் ஆட்சியேறும் வரையான காலம் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கு. வெறுமனே சிங்கள மொழியிலும் பாலி மொழியிலும் எழுதப்பட்டிருக்கும் இந்த நூலில் வந்து எங்களின் போராட்டம் சார்ந்த அந்த உண்மைக்கு புறம்பான விடயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கும் என்பது வந்து எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கும்ன்றது வந்து நாங்கள் ஆராயப்பட வேண்டிய ஒரு ஒரு விடயமாக தான் இருக்குது. எங்களுடைய போராட்டம் நாங்கள் இலக்கியங்களாக படைக்காமல் போனால் அது இன்னும் எங்களுக்கு வரலாற்று பின்னர்வுகளை ஏற்படுத்தும் என்பதை வந்து இந்த தருணத்தில் கூற வேண்டும் என்று நினைக்கின்றேன். சந்தர்ப்பத்துக்கு நன்றி.
நன்றி நன்றி. இதில் குளுத்தோழர் இப்போ ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்கிறார். கிட்டத்தட்ட மகாவம்சத்துல இங்கெல்லாமே வந்து தமிழர்களுக்கு விரோதமாக சொல்லப்பட்ட இடங்களை பற்றி உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்காரு. துட்டுகாமினின்ற வரலாறுல வந்தது மற்றது தமிழர்களை இனப்படுகொலை செய்வது எப்படி சிங்களவர்களின் ரத்தத்துல ஊறி போயிருக்குது, அந்த ஒரு பார்வை ஊறி போயிருக்குது, அதன் பாரம்பரியத்தை பற்றி எல்லாம் மேலோட்டமாக சொல்லி வந்தார். இதுக்கெல்லாம் போறதுக்கு முதல்ல நாங்கள் இனி ஸ்டெப் பை ஸ்டெப் போவோம். இதுல ஒரு இந்த ஒரு ஓவர் வியூவோட இருந்து நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் இதை கொண்டு போவோம். முதல்ல இந்த சிங்களவர்கள் ஈழத்தின் வரலாறை சிங்களவர்களின் ஊடாக நாங்கள் அறிய முடியாது. ஏன்னா சிங்களவர்களுக்கு ஈழத்தில் வரலாறு கிடையாது. எப்படி ஆரிய பாப்பானுக்கு வரலாறு கிடையாதோ தாய் தமிழகத்திலேயும் தமிழர் தேசத்திலேயும், அதுபோல சிங்களவர்களுக்கும் தமிழர் தேசத்தில் வரலாறு என்று ஒன்று கிடையாது. பிற்காலத்தில் புனையப்பட்ட புனைவுகளும் பொய்களும் இதிகாசங்களும் அது போன்ற கதைகளும் தான் அவர்களுக்கு இருக்குதே தவிர, வரலாற்று ரீதியாக ஒரு தொல்லியல் ரீதியாகவோ இலக்கிய ரீதியாகவோ ஆய்வு செய்து ஒரு அறிவியல் ரீதியாகவோ ஆய்வு செய்து எழுதப்பட்ட வரலாறு என்று சிங்களவர்களுக்கென்று ஒரு வரலாறு அப்படி கிடையாது. அதனாலதான் நாங்கள் மகாவம்சத்தை எடுத்து கதைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஆனால் ஈழத்தின் வரலாறு என்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல தமிழர்களின் வரலாறு தான் ஈழத்தின் வரலாறு. தொடக்கத்துல இந்த ஆதியில இருந்து தமிழர்களின் வரலாறாகத்தான் இருக்கு. அதை பற்றிய ஒரு சிறு குறிப்பை வந்து உங்களுக்கு நல்லாண்ணா இருக்கிறீங்களா? ஓமன், அந்த ஈழத்தின் வரலாறு தமிழர்களின் வரலாறு எங்க இருந்து தொடங்குது உங்களோட உடவாறு சொல்லுவோம்.
வணக்கம் எல்லாருக்கும். இப்ப குழுவும் சரி பலரும் சரி, பல முடிக்க சொன்னேன், சிங்களவர்கிற வரலாறுன்றது புனியப்பட்ட வரலாறு, அவருக்கு ஒரு தெளிவான வரலாறு இல்லைன்னு சொன்னேன். நான் கேட்கிற வழியா கேக்குதா?
போமாண்டா, சொல்லுங்க
சொல்லுங்க. கேக்குது. இப்ப நாங்கள் எங்கட தமிழர்களுடைய வரலாறு நிறைய இருக்கு, சங்க இலக்கிய வரலாறுகள், பக்தி புராண வரலாறுகள், பக்தி இலக்கிய வரலாறுகள், அல்லது கல்வெட்டுகள், செப்பேடுகள், அதான நிறைய இருக்கு. அப்ப நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம், ஒரு யதார்த்தமான நடைமுறைக்கு சாத்தியமான குடிபெயர்வு எப்படி இருக்கும் என்றதை பார்ப்போம். இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சபடி விஞ்ஞான ரீதியாக உலகில தொல்லியல் ஆய்வின்படி நிறுவப்பட்டது என்னன்னு சொன்னா, உலகத்துல மனித குலம் தோன்றது ஆப்பிரிக்க கண்டத்துல இருந்தான். அது பல மில்லியன ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இனம் தன்னை என்ன சொல்றது, இனப்பெருக்கல் பெருக்கல் காரணமாக ஒவ்வொரு இடமா மூவானது, ஆசிய கண்டம், அரபு நாடுகளோடாக ஐரோப்பிய கண்டம், அப்படி எல்லா நாடுகளுக்கும் பரவுது. அங்க அந்த பெரிய சப்ஜெக்ட் போகாம அப்படியே நாங்க பாரதேசத்துக்கு வருவோம். அன்றைய பாரதேசம் வரும்போம். அப்ப அந்த இனப்பரம்பல் என்ன செய்யுது, அந்த மனித குலம் பெருகி 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 ஒரு இனக்கூட்டம் வந்து என்ன செய்யுது, சிந்து சமவெளியின் இடத்துல வந்து அங்க தங்களோட வாழ்வியலை தொடங்குறாரு. அந்த வாழ்வியல் பிரதேசத்துல ஒரு நாகரிகத்தை உருவாக்குது. அந்த நாகரிகத்துக்கு பேரா சிந்து சமவெளி நாகரிகம் ஒன்று இருக்கு. நீங்கள் கூகுள் தண்ணி பார்க்கலாம், அதுக்கு புத்தகங்களும் இருக்கு, நீங்க பாக்கலாம். அந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல ஒரு ஒரு கிட்டரியில் நடந்த ஆய்வின் படி பார்த்தா அங்க இருந்த ஒரு செப்பேடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு, எனது அந்த எருதுகள் அடையாளங்கள் காணப்பட்டிருக்கு, நிறைய சின்னங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அது 3500 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு ஒரு நாகரிகம் என்று சொல்லப்படுது. இதை அப்படி அப்படியே வச்சுக்கொண்டு நாங்கள் இங்கே தென்னிந்தியா, இப்போ இருக்க தென்னிந்தியான தமிழகத்துக்கு வருவோம். தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே இருக்கிற இப்போ 2 வருஷத்துக்கு முதல் ஒரு அகழ்வாராய்ச்சி கீழடியில் நடந்திருக்கு, அதுக்கு முதல் ஆதிச்சநல்லூர் நடந்திருக்கு. இது கீழடி நாகரிகத்தை எடுத்து பார்த்தோம்னா, அது ஒரு கீழடி நாகரத்தில் அந்த நாகரிகம் சொல்லுது. அப்படின்னு சொன்னால் ஒரு 10,600 ஆண்டுகளுக்கு முன்னாக இங்கே ஒரு நாகரிகம், ஒரு ஒரு சிவிலைசேஷன் இருந்திருக்கு, நாகரிகம் இருந்திருக்குன்னு சொல்லி சொல்லப்படுறது. அங்கே கண்டெடுக்கப்பட்ட ஆதாரங்களும் 1500 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு பழமை வாழ்ந்த சிந்து சமவெளியில் கட்டப்பட்ட ஆதாரங்களும் ஒன்றை ஒன்று ஒத்து போகின்றது. அது மட்டும் இல்லாமல் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க தமிழீழத்தை பார்த்தீங்கன்னா, இலங்கை புறத்தை பார்த்தீங்கன்னா, இலங்கையில கதிரமலை நாகரிகம் இருக்கு. அடிக்கடி பல சொல்லும் கதிரமலை நாகரிகம். இந்த கதிரமலை நாகரிகத்துல 90களின் ஆரம்ப பகுதியில கண்டெடுக்கப்பட்ட சின்னங்கள் எல்லாமே கீழடி நாகரிகத்தோடையும் சிந்து வழி சமூக நாகரிகத்தோடையும் ஒத்து போகிறது. இது இவ்வளவும் வரலாற்று சான்றுகள், வரலாறு சுவடுகள் எங்களுக்கு. அவையிலிருந்து என்ன நான் சொல்ல வரேன்னு சொன்னா, சிந்து சமவெளியில் இருந்த ஒரு ஒரு இனக்குழுமம் அப்படியே மூணு தென்தமுலகம் இலங்கை உலா பரவி இருக்கிறதுக்கான ஆதாரங்கள் கல்வெட்டினூடாகவும் இந்த என்னது அகழ்வாராய்ச்சி, தொழில் அகழ்வாராய்ச்சி மூலமான சின்னங்கள் மூலமாகவும் தெளிவா கிடைக்குது. அப்ப எங்கட தமிழ் இனம், தமிழ் மொழி, தமிழ் இனம் இப்படி ஒரு 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 குடிப்பெயர்வு இடந்து முதல் முதலாக இடம்பெயர்ந்து அந்த இடத்துக்கு பேசுறதுக்கு வந்து எப்படி தனது நாகரிகத்தை அமைத்துக் கொண்டதுக்கான சிந்து சமவெளியா இருந்தாலும் சரி, தமிழ் தென்னிந்தியா இருந்தாலும் இன்றைய தமிழகமா இருந்தாலும் சரி, அது நான் சொல்றது கேரளா, தெலுங்கு, கன்னடா உட்படுத்தி அந்த இதா இருந்தாலும் சரி, அப்படியே இருந்து கீழத்தில இருக்கிற இலங்கை அல்லது ஈழம் என்று சொல்லப்படுகின்ற இலங்கை வரைக்கும் பரவி இருந்தவர்கள் தமிழர் என்றதுக்கு இந்த தொல்லியல் ஆய்வுகள் எங்களுக்கு ஆதாரம் கிடைக்குது, கல்வெட்டுகளுக்கு எனது இலக்கிய ஆதாரங்கள் இருக்கு. இப்படியான ஒரு வரலாறு சிங்களவருக்கு இல்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு இடம் ஒரு இடத்துல இருந்து என்னோட மூடுறதுக்கான கிளியர் ரூட் மேப் வந்து எங்களுக்கு இருக்குது, ஆதாரபூர்வமா இருக்குது, கல்வெட்டுடா இருக்குது. இந்த ஆதாரங்கள் எதுவுமே சிங்களத்திடம் இல்லாம அவர்கள் இப்ப ஆரிய பார்ப்பனர்கள் கட்டும் ஒரு புறாவின கதை போல ஒரு கதையை கட்டி இருக்கிறது தான் இந்த மகாவம்ச கதை. அதை பற்றிய இதுகளை வந்து இப்ப பழுவேலமா சொல்வார். ஆனா இந்த எங்கட இளம் பிள்ளைகள் அடுத்த தலைமுறைகள் எங்களை தெரிஞ்சொல்ல முடியாது, எங்களுக்கான இந்த ஆதாரம் இந்த சிந்து வழி நாகரிகமா இருந்தாலும் சரி, கீழடி நாகரிகமா இருந்தாலும், கதிரமலை நாகரிகமாக ஒன்றோடு தொடர்புட்டது, அதுக்கு ஒரு ஒரு கிளியர் ரூட் இருக்கு, கிளியர் பட்டன் இருக்கு. அப்படித்தான் எங்கட இனம் உருவாச்சு, எங்கட மொழி உருவாச்சு, இன்றும் அந்த கட்டுப்பாடு
வளர்ச்சியோடு அப்படியே தொடர்ந்து தமிழர்கள வரலாறு எடுத்து சொன்னார். அப்ப இந்த ஹியூமன் எவல்யூஷன் ஸ்டோரி, ஹியூமன் ஸ்டோரி என்று சொல்லுவாங்க, அந்த ஸ்டோரியில இருந்தே நாங்கள் தமிழர்கள வரலாறு எடுத்து பார்க்கக்கூடியதா இருக்கு. ஈழத்திலையும் அதை பார்க்கக்கூடியதா இருக்கு. இப்ப நல்லாண்ணா சிந்து சமவெளி நாகரிகம், கீழடி நாகரிகம், கதிரமலை நாகரிகம் என்று சொல்லி நாங்கள் பறந்து அந்த நிலப்பகுதியில் வாழ்ந்ததுக்குரிய அந்த சான்றுகளை பற்றி சொல்லியிருந்தார். இது அறிவியல் ரீதியான சயின்டிஃபிக்கலி எஸ்டாப்ளிஷ் ட்ருத்தாக இருக்கு, ஃபேக்டாக இருக்கு என்று தான் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கு. இப்போ ஈழத்தின் வரலாறு என்று நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, அதன் ஆதியில் தமிழ் தமிழர்களை தாண்டி வேறொரு வேறண்டு ஒன்றும் இல்லை. என்னடா வேரோடு அது ஒரு என்ன சொல்றது வேரூன்றி வாழ்ந்த ஒரு மக்கள் கூட்டமாகத்தான் தமிழர்கள் இருக்கிறார்கள். அதற்கு வந்து எங்களுக்கு தொல்லியல் களங்கள் இருக்கு, இலக்கிய சான்றுகள் இருக்கு. அப்படி ஈழம் முழுவதும் வந்து தமிழ் வேரூன்றி வாழ்ந்திருக்கிறது வாழ்கிறது என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல நாகர்கள் இயக்கர்கள் என்று பூர்வகுடி வடிவத்திலும் நாக வழிபாடு என்று வழிபாட்டு மரபிலும் இலக்கிய சான்றுன்ற ஒரு முகவரியோடையும் தமிழர்கள் ஈழத்தின் பூர்வகுடி மக்களாக வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் சிங்களர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு வரலாறு இல்லை. அவர்களுக்கு வந்து இந்த மனித பரிணாம வளர்ச்சி ஊடாக வரும் ஒரு இயல்பான மானுட வரலாறு, அதாவது பூர்வகுடியினம் ஒரு வரலாறு ஈழத்தில் சிங்களவர்களுக்கு கிடையாது. ஈழத்தின் சிங்களவர்களின் வரலாறானது அது ஒரு உற்பத்தி, அது இமேஜினேஷன் ஊடாக கட்டமைக்கப்பட்ட, என்ன கற்பனா சக்தியின் ஊடாக கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். அப்ப அந்த உற்பத்தியின் அந்த கற்பனையின் ஒரு கோர்வையாகத்தான் இந்த மகாவம்சம் இருக்கு. அது முழுக்க முழுக்க ஒரு பொய் புரட்டாக இருக்கு. இந்த மகாவம்சம் எப்படி தொடங்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, விஜயன் என்ற ஒரு வட இந்திய இளவரசன் ஒரு ஒழுக்கங்கெட்டவனா இருக்கிறான், ஒரு ஒழுக்கங்கெட்டவனா இருக்கிறான். அப்ப அவன் வந்து அவனுடைய நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்படுகிறான். அப்ப அவன் ஒரு இளவரசனாக இருக்கிறபடினால அவனும் அவனோடு சேர்ந்து ஒரு 700 பேரும் கப்பல் ஏறி நாடு தங்கட நாட்டை விட்டு வெளியேறீங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆரியன் ராமன்ல இருந்து ஆரியன் விஜயன் வரைக்கும் இதே கதையாத்தான் இருக்கு. அவங்கட நாட்டை விட்டு வெளியேறுற ஒரு கூத்து நடக்குது. இது இளவரசர்களாக இருக்கிற வெளியேறான். அப்பவன் ஈழத்துக்கு கடல் வழியா வாரான், வந்தவன் உன் விருந்தினரா வரையினா ஒரு ஆக்கிரமிப்பாளனாத்தான் வாரான். வந்து இன்றைக்கு இருக்கிற மன்னார்ல வந்து இறங்குறான். இவனும் இவன் இந்த காடையர் கூட்டமும் மன்னார்ல வந்து இறங்கி அங்க வாழ்ந்து கொண்டிருந்த ஈழத்தின் பூர்வகுடியான நாகர்கள் இயக்கர்கள் இவர்களை இனப்படுகொலை செய்து அவன் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தனது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வாரான். சரிதானே, ஒரு குறிப்பிட்ட பகுதியை தனது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வாரான். இவன் வட இந்தியாவில இருந்து வருகிறான், வந்து ஈழத்துல இன்றைய மன்னார் பகுதியில இறங்குறான். இறங்கி குறிப்பிட்ட ஒரு பகுதியை, கடற்கரையோரமாக குறிப்பிட்ட ஒரு பகுதியை இவன் வந்து இயக்கர்கள் நாகர்களோடு போரிட்டு இனப்படுகொலை செய்து அந்த இடத்தை அவன் பிடிச்சு வைக்கிறான். சரிதானே, இதுதான் அங்க நடந்த விஷயம், நடந்திருக்க கூடிய ஒரு விஷயமா நாங்க பாக்குறோம். மகாவம்சம் எப்படி சொல்லுதண்டா, இவன் வாரானாம், வந்து இறங்குறானாம், இறங்கின உடனே அமானுஷ்ய சக்தி உடைய இயக்கர்கள் நாகர்கள் இவனின் 700 பேரை வசியம் செய்கிறார்களாம். அதில் ஒரு அந்த கூட்டத்தின் தலைவியாக இருந்த குவேனியை பிறகு அவள் ஒரு அரக்கி மாதிரி இருக்கிறாளாம். பிறகு அவள் தன்னை ஒரு அழகியாக காட்டிக்கொண்டு வந்து இவனை வசியம் செய்து காதலிக்கிறாளாம். அதற்கு பிறகு இவனுக்கு ஒரு நிபந்தனை கொடுக்கிறாளாம், எல்லாரையும் நீ கொன்று குவி என்று சொல்லி அதுக்கு பிறகு இவர் கொன்று குவிக்கிறாராம். இவ்வாறாக ஒரு கட்டுக்கதையை உருவாக்குறான். சரிதானே, அதெல்லாம் கட்டுக்கதை. அப்ப நாங்கள் இன்றைக்கு இந்த விஜயன் வந்த பிறகு என்ன நடந்தது, என்ன நடந்திருக்க கூடும் என்பதை பற்றி மேலோட்டமாக பார்ப்போம். விஜயன் வாரான், வந்து இனப்படுகொலை செய்கிறான், ஒரு குறிப்பிட்ட பகுதியை கைப்பற்றுகிறான். அப்படித்தான் இவண்ட வரலாறு தொடங்குது ஈழத்துல. இனப்படுகொலை என்பது சிங்களவர்கள வரலாறு என்று பாத்தீங்கன்னா அது தமிழர்கள இனப்படுகொலையில இருந்துதான் தொடங்குது. அதுக்கு விஜயன்ற வருகை என்று இவர்கள் காட்டக்கூடிய அந்த விஜயனின் ஆக்கிரமிப்பு படையெடுப்பு ஒரு சிறந்த சான்றாக இருக்கிறது. அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் சிங்களவர்களின் வரலாறு நெடுக தமிழின படுகொலை என்பது அவர்களுக்கு வந்து அவர்களின் வரலாறு நெடுகவும் அது ஒரு ஒரு அடையாளமாகவே அவர்களுக்கு இருந்திருக்கிறது. தமிழன் என்றால் கொலை செய்ய வேண்டும், தமிழன் என்றால் இனப்படுகொலை செய்ய வேண்டும் என்றாற் போல் இருந்திருக்கிறது. இப்ப இந்த விஜயன் என்றவன் வந்து இறங்கின பிறகு அவனால ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்க முடியல. ஏனென்றால் நாகர்களும் இயக்கர்களும் தொடர்ந்து போரிட்டு கொண்டே இருக்கிறார். அவனை செட்டில் டவுன் பண்ண விடுறாங்க இல்ல, ஏன்னா பூர்வக்குடி மக்கள் எப்படியுமே போரிட்டு கொண்டே இருப்பார்கள். அப்ப இவன் என்ன செய்யறான்டா, இவனுடைய ஜெனரல்ஸை விட்டு கடலோர பகுதியில இவன் இப்ப முகாமிட்டு கொண்டு இருக்கிறான். விஜயன் விட்டு இவன் இப்ப உள்ளுக்குள்ள அனுப்புறான். ஆக்கல அனுப்பி அங்க ஒரு பெரிய போர் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. போர் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் மட்டுமே நடக்கல, இது பல தலைமுறைகளாக தொடரக்கூடிய ஒரு போராக இருக்கிறது. நாகர்கள் இயக்கர்கள் விஜயனின் ஆக்கிரமிப்புக்கு படைக்கு எதிராக நடத்தி வருகிற ஒரு போர் என்பது வந்து பல 100 வருடங்களாக கூட நடந்து கொண்டிருக்கிறத நாங்க வரலாறு நெடுக பார்க்கக்கூடியதா இருக்கு. விஜயனுக்கு பிள்ளை என்று ஒன்றில்லை, கவனமா பாருங்க, விஜயனுக்கு ஒரு மகன் இல்லை, வாரிசு கிடையாது. சரியா, விஜயனுக்கு வாரிசு கிடையாது, குவேனியோடு வாரிசு பிறந்தது எல்லாம் கட்டுக்கலை, அவனுக்கு வாரிசு கிடையாதபடியினால அவன் என்ன செய்யறான், அவன் என்ற இந்த வட இந்திய ராசியத்துக்கு அவன் தகவல் அனுப்புறான், தனக்கு பின்னால இன்னொருத்தன் வந்து இந்த ராசியத்தை பிடிச்சு வச்சிருக்கிற இந்த பகுதி நிலத்தை ஆள வேண்டும், அதனால நீ இன்னொருத்தனை அனுப்பி வைன்னு அவன் தகவல் அனுப்புறான். அந்த தகவல் போய் சேருவதற்குள்ளே இவன் விஜயன் செத்து போகிறான். விஜயன் செத்து போன பிறகு விஜயன் என்ற இடத்தை உடனடியாக அங்கிருந்த அவன் செத்து அடைஞ்ச பிறகு அதை இன்னொருத்தன் ஒரு பாப்பான் வந்து அந்த இடத்தை கைப்பற்றுகிறான். பாப்பான் கைப்பற்றி அவன் அதை கொஞ்ச நாள் வச்சிட்டு இருந்த பிறகு அது வந்து மெல்ல அப்படியே பாண்டுவாசுதேவா என்று சொல்லப்படுகிற விஜயனின் உறவினருக்கு திருப்பி போகிறது. இது ஒரு குழப்பகர சூழலுக்குள்ளதான் அந்த காலப்பகுதி இருக்கு. இப்போ விஜயன் வந்து மொத்தமாவே வந்து ஒரு 38 வருடங்கள் அங்க ஈழத்துல நின்றுப்பான் என்று பார்க்கக்கூடியதா இருக்கு. ஒரு 38 வருடங்கள் தான் அவன்ட அந்த ஆட்சி கால பகுதி இருந்திருக்கிறது. அந்த 38 வருடங்களும் போர் தான், நாகர்கள் இயற்கர்கள் போரிட்டு கொண்டே இருந்திருக்கிறார்கள் விஜயனுக்கு எதிராக. அந்த நேரத்துல தென்னிந்தியாவில இருந்து தாய் தமிழ்நாட்டில இருந்தும் பெரிய அளவுக்கான ஆதரவு படைகள் வணிகர்கள் வழியாகவும் வேறு வழியாகவும் நாகர்களுக்கும் இயக்கர்களுக்கும் வந்து கொண்டிருந்தது நாங்கள் அறியக்கூடியதாக இருக்குது. என்ன அவனுக்கு வந்து தாக்கு பிடிக்க முடியல, இதுதான் விஜயன்ற நிலையாக இருந்தது. ஒரு ஸ்டெபிலிட்டிய அவனால கொடுக்க முடியல. அவனுக்கு பின்னுக்கு வரக்கூடிய பாண்டுவாசுதேவா வந்து 31 வருடங்கள் வந்து அவன் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஆண்டு வருகிறான். அதற்கு பிறகு அபயா என்று ஒருத்தன் வருகிறான், அவன் ஒரு 20 வருடங்கள் ஆட்சியில் இருக்கிறான். அதற்கு பிறகுதான் பண்டுகாபய என்றொருத்தன் வரான். சரிதானே, பண்டுகாபய என்ற வருறவன் என்ன செய்கிறான்டா, அந்த தலைநகராக அவங்கட அந்த கட்டுப்பாட்டு பகுதியை அவன் விஸ்தரிக்கிறான், அதை அனுராதபுரம் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்துறான். சரிதானே, அது வரைக்கும் இவர் மன்னார் புத்தளம் இதுகளுக்குள்ளேயேதான் விஜயன் அந்த கூட்டம் தேங்கி தேங்கி கொண்டு நிற்குது. அப்ப பண்டுகாபய என்ன செய்யறான்டா, அவன் அனுராதபுரம் வரைக்கும் கொண்டு போறான். அனுராதபுரத்துல அவன் தன் தலைநகர அனுராதபுரத்தை மாத்துறான். பண்டுகாபய விஜயனின் வழித்தோன்றலா என்றால் அதில் எல்லாருக்கும் ஐயம் இருக்கிறது. இங்கதான் நீங்க கவனிக்கணும். என்னடா, கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருடங்கள் விஜயன் வருகைக்கு பின்னர் ஒரு 50-60 வருட கால பகுதியில ஒரு பெரிய போர் நடக்குது. நாகர்கள் இயக்கர்கள் விஜயனுக்கு எதிராக சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் நடக்குது இதுல. வரலாறுகள் ஒன்றுமே தெளிவாக இல்லை, அங்க ஒரு ஸ்டெபிலிட்டி கிடையாது, ஒரு போர் சூழல் தான் இருக்கு. இதுல பண்டுகாபய என்ற ஒருத்தன் வந்து அனுராதபுரத்துல ராசியத்தை உருவாக்குறான், ராசியம் ஆகுது, அவனை விஜயண்ட கணக்கிலேயே கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், பண்டுகாபய விஜயனின் வழித்தோன்றல் இல்லை என்ற. சரியா, அப்படியும் ஒரு கருத்து இருக்கிறது. ஏனண்டா, பண்டுகாபய ஒரு நிலையான ஆட்சியை 70 வருடங்கள் கொடுக்கிறான். பண்டுகாபய தான் முதல் முறையாக பெரிய அளவுக்கு நாகர்கள் இயற்கர்கள் உடனான அந்த போரை பெரிய அளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருகிறான். இல்லைன்னா அந்த போர் ஒரு 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 விதமான ஒரு என்ன சமாதான கால பகுதிக்குள்ள போகுது வண்ட ஆட்சி காலத்துல. அதனால நிறைய பேர் சொல்ற, நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றீங்கன்னா, பண்டுகாபய அனுராதபுர ராசியத்தை உருவாக்கிய பண்டுகாபய என்றவன் வந்து ஏதோ ஒரு விதத்துல அவன் தமிழனா இருந்திருக்க கூடும் என்ற ஒரு ஐயம் இருக்கிறது. சரியா, இது அவர்கள் வந்து சிலர் பாண்டிய கனெக்சன் இருக்க கூடும் என்று இனம், சிலர் ஈழத்தின் பூர்வகுடியின் இருந்து வந்தவன் என்று இனம், இப்படியும் நிறைய கதைகள் போகிறது. அவன் 70 வருடங்கள் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறான். அவனை தொடர்ந்து மூத்த சிவா என்று சொல்லி ஒருத்தன் வருகிறான், அவன மகன். அவன் 60 வருடங்கள் ஆட்சியில் இருக்கிறான். அதற்கு பிறகு தேவானம்பியட்டிஸ்வர் என்று ஒரு அரசன் வருகிறான். இவண்ட அரசு, இந்த அரசன் தான் சிங்களவர்கள் பெரிதும், அவங்கள தான் ராஜராஜ சோழன் வையுங்களே. சரியா, அப்படிப்பட்டவன் தான் இந்த தேவானம்பியட்டிஸ்வர். ஏன் அவன் முக்கியமானவனா இருக்கிறான் என்ற, அவண்ட கால பகுதியில அவங்கள் எல்லாரும் பௌத்தர்களாக மாறுகிறார்கள். சரிதானே, தேவானம்பியட்டிஸ்வர் வந்து அவண்ட கால பகுதியில நிறைய அந்த பௌத்தத்தின் தாக்கம் பெரிய அளவுல வருகிறது. அதற்கு பிறகு அவனுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய மன்னர்கள் வருகிறார்கள். எல்லாருமே வந்து 10-10 வருடங்கள் தான் இருக்கிறீங்க. சரிதானே, அதுக்கு பிறகு உத்திய, மகாசிவ, சிறி சங்கபோதி, வத்துக சிவா, சங்கபோதி, சிலாகல, வளகம்ப என்று சொல்லி எல்லாருமே அவரேஜா வந்து அவங்க ஒரு 7-8 வருஷம் தான் ஒவ்வொரு அரசனும் ஆள்றான். இது எதை காட்டுதுண்டா, ஒரு 7-8 வருஷம் இல்லை, யோசிச்சு பாருங்கோ. தேவானம்பியட்டிஸ்ல இருந்து எல்லாளன் வரையில் சரியா 5-7-8 வருஷத்துக்கு ஒருக்க அரசன் மாறிக்கொண்டே இருக்கிறான். இது வரலாறுல இருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி. 7-8 வருஷமா அரசர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார், செத்து போகிறார்கள், போர் நடக்கிறது, குழப்பம் நடக்கிறது என்றுதானே பொருள். அதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அப்ப தொடர்ந்து அங்க ஒரு நிலையற்ற தன்மை இருந்து கொண்டே இருக்கு. அப்ப இதுவரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா விஜயண்ட காலத்துல போர் நடக்குது, ஏன்னா அவன் ஒரு ஆக்கிரமிப்பாளன், தமிழர்கள் தொடர்ந்து போர் எடுக்கிறார்கள். பிறகு அவனுக்கு பிறகு வரக்கூடியவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கு மாறினம். விஜயன் செத்த பிறகு தலைநகர் இன்னொரு இடத்துக்கு மாற்றப்படுகிறது. மாற்றப்படுகிறது என்ற அவன் என்ன ஒட்டுமொத்த இலங்கையை தன் நாட்டு மாற்றி வச்சிருக்கான இல்ல, அவன் போர்ல தோல்வியை சந்திக்கிறான். விஜயன் வீழ்ச்சிக்கு பிறகு மற்றவன் என்ன செய்யறான், இன்னும் பின்னுக்கு போறான். அவன் புத்தளம் வரைக்கும் வாரான், சரியும், புத்தளத்துல தேங்கிடுறான். புத்தளத்துல தேங்கின உடனே மற்றவன் என்ன செய்யறான், அதுக்கு பிறகு தொடர்ந்து இவங்கள் இடமிடம் மாறிக்கொண்டே இருக்கிறாங்க. பிறகு பண்டுகாபை என்று சொல்லி ஒருத்தன் வாரான், அவன் ஈழத்தின் பூர்வகுடியா இருந்திருக்க கூடும், தமிழனா இருந்திருக்க கூடும் என்ற ஐயம் உள்ளவன். அவன் தான் அன்றாதபுரத்துல நின்று களமாறுறான். அவனுக்கு பிறகு வரக்கூடியவன் தேவானம்பியட்டிஸ்வரன். அதுக்கு பிறகு வந்து ஒரு நிலையான ஆட்சியை தாரான். அவன் இந்த தேவானம்பியட்டிஸ்வரனும் ஒரு தமிழனா இருந்திருக்க கூடும் என்ற ஒரு ஐயம் வரலாற்று ஆசிரியர்களுக்கு இருக்கு. அப்ப நீங்க பாருங்க, விஜயன்ல இருந்து தேவானம்பியட்டிஸ்வரன் வரைக்குமான மன்னர்கள் என்று நீங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல 2 மன்னர்கள் தான் நிலையான கனகாலத்துக்குரிய ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கீங்க. ஒன்று பண்டுகாபய, இன்னொன்று தேவானம்பியட்டிஸ்வர். இருவருமே ஏதோ ஒரு விதத்தில் தமிழர்களின் வரலாறோடு சம்பந்தப்பட்டவர்களா இருந்திருக்க கூடும் என்ற ஒரு ஐயம் வரலாற்று ஆசிரியர்களுக்கு இருக்கிறது. அதற்கு பிறகு தேவானம்பியட்டிஸ்வருக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மன்னர்கள் தொடர்ந்து ஒரு 7-8 வருஷம் ஆண்டு இல்லாமல் போகிறார்கள். அதற்கு பிறகுதான் எல்லாளன் வருகிறான். எல்லாளன் கதை இப்ப நல்லானா சொல்லுவார் விவரமா நினைக்கிறேன். நல்லானா இருக்கிறீங்க? எல்லாளன் யாருன்னா இப்ப எல்லாளன் என்றா எல்லாருமே இப்ப இந்த சோழர்கள் இந்த மன்னர் என்றீனம், ஆனா அவர் பூர்வக்குடி தமிழர் என்று சொல்றீனம். இப்ப நீங்க அதுல என்னண்டு எல்லாண்ட கதையை எப்படி பாக்குறது? இந்த மகாவம்சத்தின் கதையின் அடிப்படையில நாங்க பார்க்க முடியாது.
மகாவம்சத்துல ஒரு கட்டுக்கதை என்று தெரிந்தா அதன் எங்களை வரலாற்ற நாங்க தானே சொல்லணும். அது அவங்கள் எங்களை பற்றி சொல்ற வரலாறு. இது ஈழத்தை வெள்ளாளன் என்றது ஈழத்தோட ஈழமும் தமிழகம் வெவ்வேறா இருந்தது, அது சோழ தேசமாகவும் இருந்தது. இது தனியார், இங்கே ஒரு தனியார் ஆட்சி, தமிழர்களின் தனியார் ஆட்சி. நீங்கள் அடிக்கடி சொல்லும் போல எங்களுக்கு 2 பூர்வீக தாயகம் இருக்குது, ஒன்று எங்களை தமிழகம், மற்றது எங்களோட ஈழ தேசம். அப்படித்தான் எல்லாளன் ஈழத்தில் பிறந்த ஒரு ஈழத்தமிழ் மகன் தான் எல்லாளன். கதை கட்டவா தொடர்ந்து எல்லாளன் வரலாறு எப்படி உருவாகணுன்றத கட்டாயம் நான் என்ன கேட்டேன்னு சொன்னா, எல்லாரண்ட வரலாற்று கதையை எல்லாருமே உலக தமிழர் எல்லாருமே படிக்கணும், குறிப்பாக ஈழத்தமிழர்கள் படிச்சிருக்கணும். ஏன்னு சொன்னா இவங்கள் வந்து காலாகாலமாக இந்த கட்டுக்கதைகளை சொல்லி சொல்லி ஒரு இல்லாத இதெல்லாம் உருவாக்கி நாங்கள் வந்தவர்கள் வந்து குடிகள் எல்லாளனை கூடி வந்த குடிகள் என்று சொல்லிடலாம். நிச்சயம் இந்த எல்லாளனின் தியாகம், எல்லாளன் குடும்பம் செய்ய தியாகம், எல்லாளின் தந்தை செய்ய தியாகம், இந்த மண்ணுக்காக செய்த தியாகத்தை நாங்க கண்டிப்பா பார்க்கணும். அதுக்கு தமிழர் எல்லாரும் தந்தையை முதல் பார்க்கும். நீங்க இப்ப சொன்னீங்க பாண்டகாபையன் ஒரு குறிப்பிட்ட காலம் ஆட்சி, நீண்ட காலம் ஆட்சி தான், அதே போய் தேவ நம்பியதாசன் நீண்ட காலம் ஆட்சி தான் என்ற அந்த வழியில ஈழசேனன் தந்தையுடைய எல்லாரையும் தந்தையின் பேர் ஈழசேனன், பேரையே பாருங்க ஈழசேனன். அப்ப ஈழசேனன் வந்து 22 வருடம் அங்க மன்றாபுரத்தை ஆள்றான். அதே நேரம் எல்லாளன் மன்னன் வந்து கிட்டத்தட்ட 44 வருஷம் பாடுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு நீண்ட கால ஆட்சி செய்யறான்னு சொன்னா அங்குள்ள எல்லா மக்களையும் சமமான ஒரு நீதியான ஆட்சி செய்தா மட்டும்தான் இது முடியும். அப்ப தந்தை இப்ப என்ன செய்யறன்னு சொன்னா ஈழசேனன் என்ன செய்ய, ஈழ ஊரன்று சொல்லப்படுகின்ற இன்றைய பூனேரியா காணப்படுற ஈழ ஊரை வந்து ஈழவூர்ல தனது அது எப்படி ஒரு அனுராபுரம் ஒரு ஒரு கோட்டையா மாறின பிறகு என்னென்ன சொன்னா, மாறி மாறி தமிழ் மன்னர்கள் சிங்கள மன்னர்கள் ஆட்சி செய்யணும், அந்த அனுராபுரம் கோட்டையை கைப்பற்றவர்களால் இலங்கை ஆளும் ஒரு மன்னராக மாறினோம். அது அவருக்குள்ள சிற்ற பல சிற்றர்கள் இருக்கிறோம். அப்படி கடைசி ஆண்ட ஈழ மன்னன் தான் அனுராபுர தலைநகர கொண்டாளர்கள் தான் எங்களோட எல்லாளும். அதுக்கு மேல தந்தையார் என்ன செய்யறன்னு சொன்னா, அவர் ஆட்சியில் இருக்கும்போது அது ஈழ நகரம்னு சொல் ஈழ ஊர்னு சொல்லப்படுகின்ற பூநகரியில படகட்டி இருக்கும்போது எனது அனுராபுர கோட்டையை ஆண்டவராக இருக்கிற சூரதீசனோட ஒரு சிங்கள மன்னராக காண சொல்லப்படுகின்ற ஒரு மன்னன் தான் அதில் இருக்கிறார். அவரிடம் போய் அவரை வீழ்த்தி அந்த எல்லா அந்த அனுராபுர கோட்டையை கைப்பற்றி ஆட்சி செய்கிறவர் தான் ஈழசேனன், எல்லாளனின் தந்தை. அப்போ அவர் ஈழசேனுக்கு ரெண்டு பிள்ளை பிறகு, ஒன்று பொம்பளை பிள்ளை, ஒன்று எல்லாளன் பட எல்லாளன் பிறக்கிறேன். அப்போ இப்படி இவர் ஆட்சி செய்தன்று இருக்கும்போது இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷம் ஆட்சி செஞ்சிருப்பா. ஆட்சி செய்யும்போது சிங்களவர்கள் பாக்கினம் அங்கே பௌத்தர்கள் பாக்கியம் சொன்னால் எல்லா ஈழசேனன் அதாவது எல்லாளின் தந்தை ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதை கொடுத்தாலும் ஒரு 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 நேர்மையான ஒரு ஆட்சியை செய்திருந்தாலும்
நீங்க கேக்குறது இடையில நின்றுட்டு கேக்குதா? நான் கேக்குறது கேக்குதா?
ஓம் கேக்குது பாலு, நல்லா நான்
ஓமண்ணா சொல்லுங்க.
அப்ப ஈழசேனன் வந்து ஒரு நேர்மையான ஆட்சியை 22 வருஷம் கொடுத்தாலும் அவர் தமிழர்களா இருந்தா தமிழர்கள் இந்த நாட்டை ஆளக்கூடாது, தமிழர்கள் ஆட்சிக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சிங்கள தரப்பு சிங்கள பௌத்த தீரனும் இந்த சிங்கள படையான அசைலன் என்பவனும் இதை அருணாதகை பற்றி இலங்கையை தங்கள் ஆட்சிக்குள்ள கொண்டு வரும்னு சொல்லி 22 வருடங்கள் பிறகு ஒரு போர் தொடுத்தார். போர் தொடுத்து வந்து ஈழசேனன் எல்லாரையும் தந்தையான ஈழசேலனை அந்த போரில் வெற்றி காண்றார். வெற்றி காணுறதுக்கு முதல் வந்து தாங்கள் ஒரு விக்கட்டான சூழ்நிலை வருது, தோக்க போறோம்ன்ற நிலைமை வரைக்கும் அங்கே இருக்கிற படைத்தலைவர் சொல்லிடும், நீங்கள் அரசு நீங்கள் தப்பி விடுங்கள், நாங்கள் பிறகு வந்து போரிட்டு வெளியலாமட்டா. இப்போ ஈழசேனன் சொல்கிறோம் அப்படி தமிழர் ரத்தத்தில் அப்படி இல்லை, ஓடி ஓட மாட்டேன், இது என்னோட மண், நின்று எதுவாக இருந்தாலும் நின்று நான் போறேன்னு சொல்லிக்க. அப்போ அங்கே இருந்த தளபதிகள் எல்லாரும் சொல்லிடும், கூட இருந்தவர் சொல்லிடும், அப்படி என்ற உங்களோட வம்சத்தையாவது காப்பாற்றணும், மெல்லாளனையும் அவர் உங்களோட மனைவி பிள்ளைகளை ஈழவருக்கு அனுப்புங்க, அதாவது பூனகிரிக்கு அனுப்ப, பூனகிரியில் ஒரு ஸ்ட்ராங்கான தவள் படை இருக்குது, அப்போ அதுக்கு போக சொல்லி அனுப்புகிறேன். அப்போ சொல்கிறேன் அதுவும் சரியான முடிவானு சொல்லி போட்டுட்டு பிள்ளைகளையும் எல்லாளையும் அனுப்பி போட்டுட்டு இவர் நின்று நின்று கடைசி வரைக்கும் நின்று போட்டு அதில் மடிகிறார் ஈழசேனன் எல்லாளையும் தந்த. அப்போ அந்த அந்த டைமில் எல்லா ஈழசேனன் கொல்லப்படும் போது எல்லாளுக்கு வயது 10. அப்போ ஈழது அப்போ அங்கே இருக்கிற தளபதிகள் போர் தளபதிகள் எல்லா ஈழசேனன் மனைவி பொன்னமையார் என்பவர் என்ன செய்கிறார்னு சொன்னால் இவர் எல்லாளனையும் அவர் மைத்திரனான திக்கேன் என்பவரை வந்து சோழ நாட்டுக்கு அனுப்பினான். சோழ நாட்டுக்கு அனுப்பி பயிற்சி எடுக்க சொல்லி, சோழ நாட்டுக்கு பாதுகாப்பு அங்கே போயிருந்து பயிற்சி எடுக்க சொல்லி சோழ நாட்டுக்கு அனுப்ப, சோழ நாட்டை தமிழகம் தமிழகத்துக்கு அனுப்பி பயிற்சி முறையான பயிற்சி சோழ அரசால் கொடுக்கப்பட்டு 10 வருடங்கள் கழித்து எல்லாளன் 20 வயது இளைஞனாக மீண்டும் ஈழ ஊருக்கு வாரான், அதாவது பூனேரிக்கு வாரான். அந்த 10 வருடத்துல என்ன செய்யணும் இருக்கின்ற சிட்டு அந்த ஈழ ஊரை சுத்தி இருக்கிற அதாவது ஈழ ஊரை பொன்னம்மையார் அதாவது ஈழசனின் மனைவியார் எல்லாரையும் தாயார் பார்த்து கொண்டிருக்கும் போது அங்க படைத்தலைவர்கள் எல்லாம் சிற்றூராக இருந்து ஒவ்வொரு சிற்றூருக்கும் என்ன செய்யணும், 100 பேர் என்ற வீதியில வீரர்களை வில்வித்தையில இருந்து குதிரைப்படையில இருந்து ஜானப்படையிலிருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்க நம்ம தயாரிச்சு தயார் நிலையை வச்சிருக்கணும். எந்த ஒரு நாள் வந்து எல்லாளன் திரும்ப வருவார், வந்து மீண்டும் நாங்கள் போரிட்டு அந்த இழந்த எங்களுடைய அனுராபுர கோட்டையை இலங்கையை நாங்கள் மீண்டும் கைப்பற்றுவோம் என்று சொல்லி வெயிட் பண்ணி இருக்கலாம். 10 வருஷத்துக்கு பிறகு இங்கிலசேனன் திக்கேனவன் மைத்ரவன் திக்கேனும் பாருங்க வந்து அவர் எங்கே இருக்கிற இந்த வில்வ என்னது தங்களோட படைகளை பார்க்கிறார். படைகளை பார்த்து பல பயிற்சி அவர்களுக்கு போதுமான இன்னும் மேலதிகமான பயிற்சிகள் படைகள் என்ன போரில் சிறந்தவளா இருந்தாலும் மேலதிகமான சோழதேசத்தில் கற்று வந்த அந்த கட்டு போர் கலைகளை பயன்படுத்தி அவர்களை திரட்டி கொண்டு போய் அன்றா அப்ப அசைலன் என்று இருந்த அந்த தந்தை அவர் இளசேனனை கொன்ற அந்த அசைலனை வந்து போரில் வெற்றி கண்டு அது அவரை கொண்டு விட்டு அங்க வந்து ஆட்சி செய்கிறார். எல்லாருக்கும் ஆட்சி கைப்பிடிக்கிறார். 21 வயதாக அந்த ஆட்சியை கைப்பிடித்து கிட்டத்தட்ட 44 வருடங்களாக அதைத்தான் பல ஏற்கனவே சொல்ற ஒரு நீதியான ஆட்சி கொடுத்தவனால்தான் நீண்ட காலம் ஆட்சி செய்ய முடியும். கிட்டத்தட்ட 44 வருடமாக அப்ப அவர் தன் ஆட்சியோட நான் ஒரு சைவனாக இருந்தாலும் தமிழனாக இருந்தாலும் இங்கே சிங்களவர்களுக்கும் மற்ற இனங்களுக்கும் எந்த ஒரு பாதுகாப்பு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாம நேர்மையாக வாழ வேணும் என்று சொல்லி நேர்மையான ஆட்சி கொடுக்க மட்டும் 44 வருஷமாக இவர் ஆட்சிக்கிறார். இவருடைய ஆட்சி சிறந்த முறையில் இருந்தாலும் நேர்மையானவை இருந்தாலும் ஆனால் தமிழர்களுக்கு இடையே சிங்களவருக்கு இடையே ஒரு அச்சல் வருது. இங்கே தமிழ் மன்னர்கள் வந்து இலங்கை ஆண்டால் அது அவர்களுக்குரிய நாடா போயிடும், அவர்களுக்கு ஆட்சியில் நாங்கள் வரப்போனதான் சொல்ல என்ற எண்ணத்துல தான் ஏற்கனவே குழு சொன்ன மாதிரி துட்டகாமுனி வந்து ஒரு தமிழர் வெறுப்போட வளர்க்கப்படுகிறார். அதே நேரம் பௌத்த தேரர்களுக்கு எல்லாளன் ஒரு சிறந்த நேர்மையான ஆட்சியாளர் தெரிந்தாலும் கூட இங்கு அங்கு இருப்பவர் அன்றாபுரத்தை கோட்டையாக கொண்டு இலங்கை ஆளும் மன்னர்கள் பௌத்தர்களாக இருக்க வேண்டும் சிங்களவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பௌத்த சிங்களவராக இருக்க வேண்டும் இதில் வந்து அவருக்கு போர் நெருங்கி வர அப்ப இவர் வந்து எல்லாரும் வந்து தான் சிறந்த ஆட்சியை கொடுக்குற நாட்டு மக்களை நல்லா இருக்கிற வசதியா இருக்கணும் சொன்னா ஒரு போரை அவர் எதிர்பார்த்திருக்கல. இருந்தாலும் பெரும்படை இருந்தாலும் ஈழவூர் நாகூர் நயநாதி போன்ற படைகள்ல எல்லா இடத்துலயும் தங்க படைகள் இருந்தவளை இவர் துட்டகாமுடி ஒவ்வொரு இடமா கைப்பற்றி கொண்டு வரும்போது அவருடைய மகன் உத்தமன் கேட்கிறார் தானே நேரில் 64 வயது 65 வயதாக இருந்தாலும் தானே நேரில் போர்ல இறங்கும் சொல்ல அவர் சொல்ற மகன் சொல்ற இல்ல எப்ப நீங்கள் இந்த நாட்டுக்கு தேவையானவர் சொல்லிட்டு உத்தமன் என்ற அவர் மகன் வந்து ஒரே ஒரு மகன் வந்து போர்ல போய் கடும் சண்டையிட்டு துட்டமாவோட சண்டை விட்டு அந்த போர்ல அவர் இருக்கார். அப்படி இறங்கி வரும்போது தென் துவக்கம் பாரி இழப்பு வரும்போதுதான் ஒரு கட்டத்துல வந்து இழப்புகள் அதிகமா இருக்கிறபடியா துட்டகமன் சொல்லுகிற வந்து ஓகே இதுக்கு மேலே ரெண்டு பக்கம் உழப்பா இருக்கு கூட இவரோட பக்கம் உழப்பா இருந்தபடியா அவர் சொல்றாரு நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதுவோம். அப்ப அவர் சொல்ற எல்லாரும் வந்து பௌத்த தீரலா இருந்தாலும் சரி தமிழ் தரப்புல இருந்தா சொல்லுவாரு இது நியாயமற்ற போராக இருக்கும் என்னன்னு சொன்னா ஒரு 65 வயது ஒருவருடைய வயதுக்கும் 25 இளைஞருடைய போர் வருவது ஒரு சரியான இருக்காருன்னு சொல்ல அப்ப ரெண்டு பக்க இழப்பை முழக்க தவிர்க்கணும் மட்டும் சொல்ல அப்ப எல்லாரும் என்ன சொல்றார் ஒருத்தன் என்ன சலஞ்ச் பண்ணிட்டான் ஒருத்தன் என்ன போட்டிக்கு வர கேட்ட பிறகு நான் வயதாக போயிருந்தா அது வந்து எங்களுடைய வந்தத்துக்கு இழுக்குன்னு சொல்லி நான் போருக்கு போறேன்னு சொல்லித்தான் போருக்கு போய் எல்லாரோட போடு வர நீண்ட நேர போருக்கு பிறகு சதி மூலமாகத்தான் எல்லாரும் தியானையிலிருந்து கிளம்புறார். அதை வந்து துட்டகமுனு அவரை கொள்றார். துட்டகமுனு கொண்ட பிறகும் அவர் சொல்றாரு இப்படி ஒரு வீரனை இப்படி ஒரு நேர்மையாளனை நான் வந்து இதுவரைக்கும் சந்திக்கவும் இல்லை இப்படி ஒரு வீரனை நான் வீழ்த்தினேன்னு சொல்லி வரலாறு சொல்லணும்னு சொல்லிப்பா அன்றாபுரத்தில் எல்லாளமன்னனுக்கு சிலையை கட்டி அங்கு போய் வருபவர்கள் அவரை வணங்கி விட்டு சொல்லணும்னு சொல்லி அவரை வீரத்தை பற்றி அன்றாபுரத்தில் கோட்டையில் அன்றாபுரத்தில் எல்லாளமன்னனுக்கு சிலை வைக்கப்படுது. அதன் அது அவர் தான் கடைசியாக அன்றாபுர கோட்டை அது வரைக்கும் அன்றாபுர கோட்டை ஆள்பவர்கள் இலங்கையின் இலங்கையை ஆள்வும் தகுதி உடையவர்களாக இருக்கு. அதன் பிறகு அன்றாபுர கோட்டை சிங்களவர் கையில் பிறகு அதுக்கு பிறகுதான் தனித்தனி ராஜ்யங்கள் உருவாகி தமிழர் ராஜ்யம் சிங்கள ராஜ்யம் சொல்லி ராஜ்யங்கள் உருவாகுது. இதுதான் எல்லாரும் சுருக்கமாக சொன்ன கதை. இந்த கதையில நீண்ட அவருடைய அவர் வாழ்ந்த இடங்கள் போர்கள் கற்ற இடங்கள் எப்படியான போர் முறையை பயன்படுத்தினார்கள் எப்படி மக்களை ஆட்சி செய்தார்கள் எப்படி ஒரு நீர்ப்பாசன முறைகள் மக்களுக்கான வரி சேவைகள் எப்படி அவரோட கல்வி முறைகள் என்று சொல்லி சகலதையும் ஒரு ஒழுங்கான ஒரு ஆட்சி செய்த ஒரு மன்னன் தான் எல்லால ஈழத்து மன்னன். அவர் பூர்வீகமாக ஈழத்தை சேர்ந்தவர். சோழ நாட்டுக்கு போய் தப்பி சென்றது காரணம் 10 வயசுல தப்பி சென்றால் அங்கு கலைகளை கற்றுக்கொண்டு மீண்டும் எப்படி இப்ப நீங்க வாப்பீங்க சுவாசந்திர சோதனையில் இந்திய இலங்கை இப்போ இந்திய பிரித்தானிய அந்த பிரித்தானிய படையிலிருக்கிற போர்ல சுவாசந்திர போஸ் வழியில போய் அப்புறம் படைகளை திரட்டி கொண்டு வந்தது போலதான் எல்லாளன் 10 வயதுல சோழ நாட்டுக்கு சென்று அங்கு வித்தைகளை கற்று வந்து மீண்டும் ஒரு தமிழர் படையை உருவாக்கி யாராவது அசைலனை வெற்றி கண்டு 44 வருடம் ஆண்ட ஒரு தமிழ் மன்னன். இதுதான் எங்களுடைய எழுத்தாளரின் வரலாறு தேடி எங்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இந்த அவருடைய வரலாற்றையும் அவற்றை ஆட்சி முறையும் தேடி படிக்கணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
நன்றி அண்ணா. இப்ப நல்லா அண்ணா சொன்னது போல எல்லாளன் என்ற அந்த வரலாறு என்பது மிக முக்கியமான வரலாறாக இருக்கிறது. துட்டுகாமினி என்ற அந்த அடையாளம் வந்து முக்கியமான அடையாளமாக இருக்கிறது. மகாவம்சம் எழுதப்பட்டதன் நோக்கம் என்னன்னு நாங்கள் பார்க்கணும். மகாவம்சம் எழுதப்பட்டதன் நோக்கம் இன்று நாங்கள் பார்க்கும்போது என்னவாக இருக்குதுண்டா, அது ஒரு சில விஷயங்களை அது அடிப்படையாக வச்சு தான் இயங்குது. என்ன நோக்கம் என்று பார்த்தீங்கன்னா, ஒன்று ஈழத்தின் பூர்வ குடியாக இருக்கக்கூடிய தமிழர்களின் அந்த இருப்பை கேள்விக்குள்ளாக்கும் விதமாக வரலாற்றை மாற்றி எழுத வேண்டும் என்ற நோக்கம் ஒன்று இருந்தது. அதன் அடிப்படையில விஜயனின் வரலாறை எழுதி முடிக்க வேண்டும், அதை தான் ஈழத்தின் வரலாறாக கட்டமைக்க வேண்டும் என்ற ஒரு தேவை சிங்களவர்களுக்கு இருந்தது, சிங்கள பௌத்தர்களுக்கு இருந்தது. அது ஒரு முதன்மை நோக்கமாக இருந்தது. இரண்டாவது நோக்கம் என்னென்னா, பௌத்தத்தோடு ஈழத்தை பின்னி பிணைக்கும் வேலை ஒரு வேலை செய்ய வேணும். சிங்க தீப தர்ம தீப என்று சொல்லுவாங்க சிங்களத்துல. சிங்களவர்களின் நாடாக ஈழத்தை அடையாளப்படுத்த வேண்டும், பௌத்தர்களின் நாடாக ஈழத்தை அடையாளப்படுத்த வேண்டும் என்பது அவர்களின் முதன்மை நோக்கமாக இருந்தது. இறுதியாக புத்த சாசன என்ற அந்த கட்டமைப்புக்குள்ள கொண்டு வர்றதுக்கு பௌத்தத்தை பாதுகாப்பதுதான் சிங்கள அரசர்களின் முதற் கடமையாக இருக்க வேண்டும் என்று இந்த மூன்று விஷயங்களையும் அமுல்படுத்துவது, இந்த மூன்று விஷயங்களையும் திணிப்பதற்கு அதற்கேற்ற மாதிரி வரலாற்றை மாற்றி எழுதும் ஒரு வேலையைத்தான் மகாவம்சம் செய்தது. அப்ப மகாவம்சத்தின் நோக்கம் என்ன? சிங்கதீப, ஈழம் சிங்களவர்களின் நாடு என்பதை நிறுவுவது. தர்மதீப, ஈழம் பௌத்த சிங்கள பௌத்தர்களின் நாடு என்று நிறுவுவது. அதற்கு பிறகு புத்த சாசன, பௌத்தத்தை காப்பதுதான் சிங்கள அரசர்களின் முழு முதற் கடமை, காட் கிவன் ரைட் என்ற மாதிரி, அதை காட் கிவன் டியூட்டி என்ற மாதிரி அதை அடையாளப்படுத்துவது. இதுதான் மகாவம்சம் எழுதப்பட்டதற்கான, அதாவது ரீகம்பைல் பண்ணப்பட்டதற்கான முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அதுல எதிரிகளாக, வில்லன்களாக, கொடியவர்களாக, காட்ட மிருகங்களுக்கு நிகரானவர்களாக ஈழத்தின் பூர்வ குடிகளை அடையாளப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவர்கள நோக்கமாக இருந்திருக்கு. இதன் அடிப்படையில விஜயனை பற்றிய கதைகள் வருகிறது. எல்லா கதைகளையும் அவங்க கட்டுக்கதைகளையும் கொண்டு வராங்க. எங்களுக்கு ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல இந்த அரசர்கள் ஆண்டார்கள் என்று சொல்றான். ஆனா அவன் சொல்லும் போதே அவன் நிறைய பிள்ளைகளை விடுறான். அதுல அந்த கிராக்ஸ்ல இருந்து எங்களுக்கு தெரியுது, ஓகே இந்த அரசர்கள் ஆண்டு இருக்கிறார்கள் என்று தெரியுது. அதுல நிலையான ஆட்சியை கொடுத்த மூன்று அரசர்கள் என்று பார்த்தால், புகழ்பெற்ற மூன்று அரசர்கள் என்று பார்த்தா, அதுல பண்டுகாபய வருகிறார், தேவானம்பிய திச வருகிறார், அதற்கு பிறகு எல்லாளன் வருகிறார். இதுல எல்லாளன் தமிழர் என்பதை அவர்களால் மறைக்கவே முடியவில்லை. சரிதானே, அதை மறைக்கவே முடியவில்லை அவர்களால். பண்டுகாபயும் தேவானம்பிய திசவும் தமிழர்கள் என்பதை எப்படியோ மூடி மறைக்கிறார்கள். இதுதான் நடந்திருக்கு, நீங்க கவனமா பாருங்க. எல்லாலும் தமிழர் என்பதை ஏன் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால், அவர்கள் துட்டுகாமினியின் வரலாறு முதன்மைப்படுத்துறபடினால. சரிதானே, மகாவம்சம் எல்லாலன தமிழன என்ன, நீங்க யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து இவர்கள் சிங்களவர்கள் தான் இருக்கிறார்களாம், எல்லாலும் திடீரென்று வருகிறாராம். சரியா, அவரை மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்றீங்கம்மா. அவர் நீண்ட நெடிய காலம் என்னது ஒரு ஆட்சிய கொடுத்துட்டு போறாராம், திருப்பி சிங்களவர் நாட்டு பாட்டுக்குள்ள போகுதா, இது என்ன நம்புவாரா இந்த கதை? தேர் இஸ் சம்திங் ஆட் தானே. அப்ப அப்படி இல்லை, இவர்கள் என்ன செய்யறீனமெண்டா, எப்படி திசனை திசவாக இவர்கள் மாத்துகிறார்களோ, அப்படி பண்டுகாபயக்கு கூட ஒரு தமிழர் தமிழ் பேர் இருந்திருக்கு. இன்னும் ஒரு தமிழன் தமிழ் அடையாளத்தோடு அவன் இருந்திருக்க கூட, அப்ப அவனை சிங்களவனா மாத்துறான். என்ன பண்டுகாபய தமிழனா இருந்தா, அனுராதபுர ராசியத்தின் அதை தோற்றுவித்தவன் தமிழனாக இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு இடையூறாக இருக்கும். ஏன்னா அனுராதபுரத்தை சுத்தித்தான் உங்களோட பௌத்த இது எல்லாமே கட்டமைக்கப்படுகிறது. சரிதான், அதுக்கு பிறகு தேவானம்பிய திச அவன் தமிழனாக இருந்தான் என்று அடையாளப்படுத்தினா, பௌத்தம் பெரிய அளவுல பரவினது அவன் காலப்பகுதியில தான், கொண்டு வரப்பட்டது அவன் காலப்பகுதியில தான். அப்ப அது பிழைக்கும் என்றதுக்காக அவன் சிங்களவனாக அடையாளப்படுத்த வந்தது. எல்லாருன்னா அவங்களால அப்படி அடையாளப்படுத்த முடியல. சரியான, எல்லாருன்னா அடையாளப்படுத்த முடியல. ஏனண்டா, எல்லாருன வீழ்த்தியவன் துட்டுகாமினி சிங்களவன் அப்ப எல்லாரும் வீழ்த்தப்பட்டவன் அவன் தமிழன் அவன் அடையாளத்தோட இருக்கட்டும். அந்த மாதிரிதான் அவங்களை ஏதோ ஒரு தில்லு முள்ளு நடத்தி இருக்கிற மாதிரி தான் நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. சோ அவண்ட நோக்கம் என்ன, அவண்ட நோக்கத்தை நாங்க பார்க்கணும். இந்த மகாவம்சம் ஏன் அப்படி எழுதுறான்னு இப்ப நல்லா என்ன சொன்னது போல எல்லாரும் வீழ்த்தின துட்டுகாமினி வீழ்த்தின பிறகு அவனால் அதை கொண்டாட முடியவில்லையா, சரியா கொண்டாட முடியாமல் திணறி கொண்டிருந்த போது பௌத்த துறவியல் சொல்லி இருக்கிறீனமா, நீ கவலைப்படாதே, அங்கே செத்து மடிந்தவர்களை பற்றி எல்லாம் நீ கவலைப்படாதே, அவர்கள் தமிழர்கள், அவர்கள் மிருகத்துக்கு நிகரானவர்கள், அவர்களை நீ கொன்றதனால் நீ உனது சொர்க்கத்துக்கான உனது பயணம் தடைபடாது, மாறாக அவர்களை கொன்றது நீ பௌத்தத்தை காத்திருக்கிறாய், நீ இறைவனுக்கு நிகராக வைத்து போற்றப்படுவாய் என்று சொல்லி அரசர்களுக்கு தெய்வத்துக்கு நிகரான ஒரு நிலைய துட்டுகாமினியின் ஆட்சியின் துட்டுகாமினிக்கு பின்னர் எல்லா சிங்கள அரசர்களுக்கும் சிங்கள மக்கள் வழங்க வலிக்கிறீனம். துட்டுகாமினியின் ஆட்சிக்கு பின்னர் தான் சிங்கள அரசர்களின் முதற்கடமை பௌத்தத்தை பாதுகாப்பது என்ற அந்த விஷயம் நிறுவப்படுகிறது என்றாற் போல் அந்த வரலாற்றை மாற்றி எழுதுகிறார்கள். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல புத்தரையும் உள்ளுக்குள்ள கொண்டு வரா, நீங்க வடிவா பாருங்க, இப்ப இவங்க எழுதின இந்த வரலாறுலயே இது ஒரு ஓரல் ட்ரெடிஷனா இருக்குது, சரியா? இப்ப மாணவ தேரர் வந்து அதை மகாவம்சத்தை எழுதுறதுக்கு முதல்ல அது வாய் வழியாக அது கடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்ப ஏதோ ஒரு விதத்துல விஜயன் என்றவன் வெளிநாட்டுல இருந்து வருகிறான், வட இந்தியாவில இருந்து வருகிறான் என்றது ஆழமாக மக்கள் மனதில் பதிந்திருக்கிறது, சரிதானே? அப்ப அதை மாற்றி எழுத முடியவில்லை இவனா, இல்லைன்னா விஜயனையே ஈழத்தின் பூர்வகுடி மகனாக அவங்க எழுதியிருப்பாங்க. எழுத முடியாமல் போனதுக்கு காரணம் அந்த விஷயம் ஆழமாக பதிந்திருக்கிறது, சரிதானே? அந்த விஷயம் ஆழமாக பதிந்திருக்கிறது. அப்ப அதை நாங்க மாத்திடுறதுன்னா மாற்றப்படுவோம் என்றதுக்காக அதை உள்ளபடியே எழுதியிருக்கிறான் போல. வட இந்தியால இருந்து வந்திருக்கிறான் அவன், வரும்போது நாகர்கள் இயக்கர்கள் என்றோரும் இதுக்குள் இருந்தது என்பதையும் எழுதிவிட்டார், சரிதானே? ஏன்னா அதுவும் ஓரல் ஹிஸ்டரியில கடத்தப்பட்டிருக்கிறது. இப்ப மகாநாம தேரவுக்கு விளங்கிட்டு ஒரு விஷயம் என்னன்னா, இதுல இயக்கர்கள் நாகர்கள் என்பவர்கள் பூர்வகுடி மக்களாக இருப்பதனால் அவர்கள் தான் இந்த நிலத்தின் உரிமையாளர்கள், உண்மையான ட்ரெடிஷனல் ஓனர்ஸ் என்பது இவர்களுக்கு நிறுவுவதற்கு அந்த கிளைம், அந்த லெஜிட்டிமசி அந்த மக்களுக்கு தான், தமிழர்களுக்கு தான் இருக்குது என்பது அவனுக்கு விளங்கிட்டு. அப்ப அவன் என்ன செய்யறான், மகாவம்சத்துல இன்னொரு சொற்களை கொண்டு வரார். புத்தர் இலங்கைக்கு விசிட் அடிச்சார் என்று ஒரு பொய்ய சொல்றான். மூன்று கரம் புத்தர் இலங்கைக்கு விசிட் பண்ணாராம், சரியோ? புத்தர் அவட்ட வாழ்நாள்ல இலங்கை பக்கம் எட்டி கூட பார்த்தது கிடையாது, சரிதானே? ஆனா இவன் அந்த கதையை கொண்டு வரான், ஒரு கட்டு கதையை கொண்டு வரான். புத்தர் முதல் முறை வருகிறார், நாகர்களை சந்திக்கிறார், நாகர்கள் இருவருக்குள்ளே சகோதர யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. வடிவா பாருங்க, மகாவம்ச கதை இது, நான் இயற்றிய கதை இல்ல. நாகர்கள் இருவர்களுக்கு இடையில, இரு அரசர்களுக்கு இடையிலயோ மாமன் மச்சானுக்கு இடையிலயோ சண்டை நடக்குது. எதற்காக சண்டை நடக்கிறது? ஒரு முத்து அரியணைக்காக, முத்து பொறித்த ஒரு அரியணைக்காக சண்டை நடக்கிறது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, சோழர்கள் வந்து பாண்டியர்களின் மணிமுடிக்காக எல்லாம் போரிட்ட அந்த கூத்து மாதிரி ஏதோ ஒரு கூத்து நடந்திருக்கு போல வரலாறுல, சரிதானே? நாகர்களுக்குள்ள அந்த வரலாற்று கதையை எடுத்துட்டான் எல்லாமே பொய்யா சொல்ல மாட்டான், அதுல ஏதாவது ஒரு உண்மை இருக்கும். இப்ப நாகர்களுக்குடையில ஆட்சி அதிகாரத்துக்காக மணிமுடிக்காக சண்டை நடந்திருக்கு, அப்படி ஒரு சண்டை அந்த காலத்துல நடந்திருக்கு போல, அந்த கதையை எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அந்த சண்டையை தீர்த்து வச்சது புத்தர் தான் என்று உருட்டி விட்டாங்க. ஓகே, அப்ப அதுல என்ன செய்யறான், நாகர்களின் வரலாற்றுக்குள்ள புத்தரை கொண்டு வந்து திணிக்கிறான், சொல்கிறான். எப்படி தமிழர்கள வரலாற்றுக்குள்ள இந்து கடவுள்களை கொண்டு வந்து வருவான், ராமனை கொண்டு வருவான், இவனை கொண்டு வருவான், அவனை கொண்டு வருவான் பாக்கிறோம் தானே? அது மாதிரி எப்படி முருகண்ட வரலாற்றுக்குள்ள பிள்ளையார கொண்டு வந்து உள்ளுக்குள்ள விட்டான், அந்த மாதிரி இவன் நாகர்களின் வரலாற்றுக்குள்ள புத்தர் வந்த அந்த நாக மன்னர்களுக்கு இடையிலான அந்த பிரச்சனையை எரிக் சொல்லேன் போல வந்து நெகோசியேஷன் பண்ணி கிழிச்சு தொங்க போட்டார் என்ற மாதிரி எல்லாம் ஒரு உருட்டை உருட்டி விட்டுட்டான். இது ஒரு பக்கம். இன்னொருக்கா புத்தர் வந்திருக்கிறார். அப்ப வந்தார் இயக்கர்கள், யக்காஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கர்கள் என்ற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வர. நாகர்கள் எப்படி ஒரு இன குழுமமாக இருக்கிறீனமோ அது போல இயக்கர்களும் இருக்கிறார்கள். இயக்கர்களை பற்றி சிங்களவர்கள் எப்படி சொல்றீனமெண்டா, அவங்கள் அமானுஷ மனிதர்கள், அவர்களுக்கு உருவம் மாறுகிறவ, இப்படி அமானுஷ்யமான விஷயங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாகர்களை பற்றி மகாவம்சம் சிங்களவர்கள் எப்படி பார்த்திருந்தாங்கன்னா, நாகர்கள் வந்து இப்ப ஏன் எல்லாளன் வந்து பூர்வகுடியா இருப்பான் என்ற ஒரு ஐயம் வருகிறது என்ற வரலாற்று ஆசிரியர்களிடம், ஏன் எல்லாளன் நீங்கள் ஈழத்தமிழராக இருந்திருப்பார் என்று சொல்றீங்கள் என்று கேட்டதுக்கு, நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னடா, அவனின் போர்த்திறனை அடிப்படையாக வைத்து சொல்கிறார்களாம். நாகர்கள் போர்த்திறன் வந்து தேவ வெரி அட்வான்ஸ்ட், அந்த சொசைட்டிக்கு தேவ வெரி அட்வான்ஸ்ட். நீங்க எப்பயுமே பாருங்க, ராவணன் ஃபிளைங் மெஷின்ஸோட சுத்தினதாத்தான் எழுதுறான், ஆனா ராமன் மானத்திரட்டிட்டு இருந்தான், காட்டுக்குள்ள கோட்டு போட்டு விளையாடி கொண்டிருந்தான் தான் எழுதுறாங்க. அப்ப எப்பயுமே பாருங்க, தமிழர்களை பற்றி குறிப்பிடும் போது தமிழர்களை அகோரமானவர்கள் கோரமானவர்களாக சித்தரிப்பான ஆரியர். ஆனா அதே நேரத்துல தமிழர்கள் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருந்தாங்கன்றதையும் சைட் நோட்ஸ் அங்கேயோ தெரியாமலும் கூட உளறிட்டு போயிடுறாங்க. அது மாதிரிதான் நாகர்கள், நாகர்கள் ஹேட் அ சோஃபிஸ்டிகேட்டட் கவர்னன்ஸ், ஒரு 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 என்னது ஒரு அப்படிப்பட்ட ஒரு ஒரு அட்வான்ஸ்டா இருந்திருக்கிறீனம் அந்த கால பகுதியில என்றதும் இங்கும் அங்குமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சரிதானே, அப்ப இயக்கர்களை பற்றி அப்படி ஒரு மதிப்பீடத்தான் அவங்க உருவாக்கி வைத்திருக்கிறாங்க. அப்ப இயக்கர்கள் வந்து மேஜிக் செய்யக்கூடிய ஆக்கள், இயக்கர்கள் இப்படி எல்லாம் டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிதானே, அப்ப இப்ப ஒரு காட்டுவாசிட்ட திடீரெண்டு வந்து அவன் டிவியை பார்த்தாண்டா அவனுக்கு அது மேஜிக்கா தான் தெரியும், அறிவியல் தெரிஞ்சிருக்காரு. அது போலதான் இவங்களுக்கு ஆரியர்களுக்கும் அப்படித்தான் தெரிஞ்சிருக்கும் இன்னமும் விரோணும். அப்ப இயக்கர்கள் வந்து ஒரு சங்கத்தில் கூடுகிறார்கள், சரியா, ஒரு சங்கத்தில் கூடுகிறார்கள். இயக்கர்கள் ஒரு சங்கத்தில் கூடும் போது அந்த சங்கத்தில் புத்தர் தோன்றினார், தோன்றி இயக்கர்களுக்கு அறிவுரை சொன்னார் என்று இன்னொரு கதையை உருட்டி விடுறாங்க, இன்னொரு கதையை உருட்டி விடுறாங்க. ஏன் இதை செய்யறாங்கன்றத நாங்க பார்க்கணும். புத்தரை வந்து இரண்டு, புத்தர் மூன்று முறைதான் மகாவம்சத்துல வருகிறார், மூன்று முறை இலங்கைக்கு வந்ததாக சொல்கிறார்கள். மூன்றாவது முறை நான் நினைக்கிறேன் அது இப்ப குளு தோழர் சொன்னது போல அந்த மையங்கனா அது துட்டுகாமினின்ற கதைக்குள்ள அதை ஊடுருத்து அதுக்குள்ள வருகுது. சரிதானே, துட்டுகாமினி ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி மகாவம்சத்துலன்றத நாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். ஏன்னா மகாவம்சத்துல அதிகம் புகழப்படுகிற அதிகம் பேசப்படுகிற அரசன் துட்டுகாமினி தான். சரிதானே, அப்ப அவரை புத்தர் வந்து விசிட் பண்றதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, விசிட் பண்ணாட்டி தான் நாங்க கேட்கணும். ஆனா மெட்ட ரெண்டு விசிட்டும் புத்தர் நாகர்களோடும் இயக்கர்களோடும் தான் செய்யறார். தேவானம்பியத்திஸ்த மெட்டவனுவன் அவனோட எல்லாம் செய்யல, நாகர்களோடும் இயக்கர்களோடும் தான் அந்த விசிட்ட செய்யறார். ப்ரீ புடிஸ்ட் பீரியட் ஹிஸ்டரியையும் நாங்கள் இதுக்குள்ள கொண்டு வரணும். அப்ப நாகர்களோடையும் இயக்கர்களோடையும் புத்தர் சந்திக்கிற மாதிரி இவன் எழுதுறதுக்கு காரணம், நாகர்களுக்கும் இயக்கர்களுக்கும் பௌத்த பெயிண்ட் அடிக்கிற ஒரு வேலை. அப்ப பௌத்தம் என்பது ஈழத்தின் பூர்வகுடி மக்களோடும் தொடர்புடைய ஒரு மதம், அது இவன் தர்மதீப என்றவன் அந்த கருத்தியலுக்கு வலு சேர்க்கிறதுக்காக அந்த புத்தரண்ட வருகை கதையை அதுக்குள்ள சொல்கிறான். சிங்கதீப, இது சிங்களவர்களின் நிலம் என்பதை நிறுவுவதற்காகத்தான் விஜயன்ட அப்பண்ட பேரை தூக்கிட்டு அங்க சிங்கத்தை உள்ளுக்குள்ள கொண்டு வந்துட்டு அனிமல் செக்ஸ உள்ளுக்குள்ள கொண்டு வந்து விட்டுறோம். சரிதானே, அது சிங்கதீப ஸ்டோரி. நான் ஒன்றும் சொல்ல, அது ஆக்சுவலா அவன் சொன்னதான் சொல்றான். அவன் என்ன செய்யறான், தன்னைக்கு ஏத்த மாதிரி ஈழத்தை கைப்பற்றுவதற்கு, ஈழத்தின் மீதான தனது லெஜிட்டிமசியை உறுதிப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட நிறைய புனைவுகள் இவை எல்லாம் கோர்க்கப்பட்டதுதான் இந்த மகாவம்சம் என்ற ஒரு பித்தலாட்டம். அப்ப அவன் வரலாறு தொடங்குது ஈழத்தமிழர்களின் இனப்படுகொலையோடுதான். அவன் எல்லாமே வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த மகாவம்சத்தை சுத்தி இருக்கிற முழுக்க முழுக்க அவன் இன்று செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் தான், இன்று எங்களுக்கு செய்யக்கூடிய எல்லா விஷயம் தான் அவன் வரலாறு நடுவே செய்து வருகிறான் என்பதையும் நாங்க பார்க்கணும். அப்ப அது மூன்றையும் நாங்கள் எங்கள் மனதில் எப்போதுமே தெளிவாக நினைவு வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அத்தோடு இந்த நிகழ்வை இன்றைக்கு முடிவுக்கு கொண்டு வருவோம். இது ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு, இதை பற்றி இன்னும் நிறைய கதைக்க வேண்டியிருக்கு. இதை தொடர்ந்து இதை பற்றிய உரையாடல் நிறைய நடத்த வேண்டும். ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு நாளில் சொல்லிட்டு போக முடியாது. ஆனால் இனப்படுகொலை பற்றி நினைவு கூறும் இந்த மாதத்தில், இந்த வாரத்தில், ஈழத்தமிழர்கள் நாங்கள் சிங்கள தேசத்தின் அந்த மனநிலை, இனப்படுகொலையை நியாயப்படுத்தும் அவர்களுடைய அந்த வரலாறு பற்றியும் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். மகாவம்சம் என்பது காலகாலமாக சிங்களவர்களுக்குள்ள நல்லா நன்றாக வேரூன்றி இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷச்செடி, சரிதானே? அது அதன் முழு வேலையும் தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலையை நியாயப்படுத்துவது, அதை ஒரு கடமையாக மாற்றி அமைப்பது, சிங்களவர்களின் கடமையாக சித்தரிப்பது, இதைத்தான் அந்த விசைச்செடி தொடர்ந்து செய்து வருகிறது. அப்ப அதை புடுங்கி எறிய வேண்டும். அப்ப அதை பற்றிய தெளிவு எங்கள் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். அப்ப நாங்கள் இனப்படுகொலையை பற்றி பேசும்போது நாங்கள் சொல்ல வேண்டியது, சிங்களவர்களின் ஈழத்துல சிங்களவண்ட வரலாறே தமிழினத்தை படுகொலை செய்துதான் உருவாக்கப்பட்டிருக்கு. அவனோட ஃபவுண்டேஷனே எங்கட ஜெனோசைடுக்கு மேலதான் இருக்குது என்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து நாங்கள் எல்லோருக்கும் கடத்தி கொண்டிருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு என்று சொல்லிக்கொண்டு இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு கொண்டேன். நன்றி, வணக்கம். நன்றி எல்லாருக்கும். நன்றி குழு தோழர், நன்றி.